ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான திருநெல்வேலி சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் சந்தோஷத்தோடு இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடத்திற்கு ஒரு ஆதார வசனம் நீங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23-25 வரைக்கும். இந்த ஒரு வசனம் தான் இந்த பாடத்துக்கு ஒரு ஆதார வசனமாக நாம் எடுத்திருக்கிறோம். முதலாவது, உங்களை சந்திக்க எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகரின் மூலமாக எண்ணற்ற நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல், திண்டுக்கல்ல இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட இந்த வேளையில் சந்தோஷத்தோடு உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுசகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையினால் அவருடைய திருக்குமாருடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிற இந்த ஒரு அருமையான நாளில் மறுபடியும் அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களை தியானிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை. அந்த கிருபைக்காய் மீண்டுமாய் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளை நாம் எடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து நாம் இந்த பாடத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அதாவது, தலைப்பு பார்க்கும் போது நினைவு கூறுதல் அப்படின்னு இந்த பாடத்திற்கு நாம் தலைப்பு வைத்திருக்கிறோம். அந்த ஆதார வசனம் கூட அப்படித்தான் நமக்கு அங்க சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, 23 வசனம் மறுபடியும் படிங்க சிஸ்டர். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறும்படி தான் அவர் அந்த அப்பத்தையும் அந்த ஒரு திராட்சை ரசத்தையும் இரண்டு மிகப்பெரிய அடையாளங்களாக ஏற்படுத்தி வச்சுட்டு போனார். சோ, அப்படி நாம் அங்க சொல்லும் போது இந்த அர்த்தங்கள் குறித்ததான விளக்கங்கள் தான் இன்னைக்கு நாம் தேவன் கிருபையில ஆராய்ச்சி செய்ய போறோம். அதாவது, பொதுவாகவே அப்பத்தினுடைய அர்த்தம் என்ன, திராட்சை ரசத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, கொஞ்சம் நாம் இன்று தியானத்திற்கு நாம் அங்க எடுக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக, இன்னைக்கு பொதுவாகவே நம்ம முன்பாக இருந்த பெயர் கிறிஸ்தவ சபைகள் எவ்வளவோ இருக்குது, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, ஆர்சி, நிறைய நாம அங்க சொல்லலாம். முக்கியமா ஆர்சி, அப்புறம் ப்ரோடெஸ்டன்ட் சபைகள். இந்த எல்லா கிறிஸ்தவ சபைகள்லயுமே பொதுவாக அனுசரிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற விஷயம். சோ, அவங்க என்னைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, புனித வெள்ளி அன்று பெரும்பாலும் அங்க அனுசரிக்கிறதா அங்க பார்க்கிறோம். இப்போ நாம் வந்துட்டு தேவனுடைய சத்தியம் பெற்றுக்கொண்டவங்க அப்படின்னு நம்மை விசுவாசித்து, தேவன் அதை நமக்கு கொடுத்தார் என்ற நம்பிக்கையில அந்த அமைப்புகளை எல்லாம் விட்டு, என்னை விட்டு, அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு தேவன் கொடுத்த பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு, இன்னைக்கு அந்த பெயர் சபை அமைப்புகள் எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம தேவனுடைய சத்தியத்திற்காக வெளியே வந்தார் இல்லைங்களா. சோ, அப்படி வெளியே வந்துட்ட பின்னாடி உண்மையா தேவனுடைய ஜனங்களா, உண்மையான சத்தியத்தின்படி நடக்க முயற்சி செய்கிற நாம் கூட ஏன் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும்? ஏன்னா இது யார் கூட செய்யறாங்க? பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் கூட செய்யறாங்க, அப்புறம் நாமளும் அங்க செய்யறோம். அப்போ அது ஏன்? ஏன்னா கண்டிப்பா நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள்ல புனித வெள்ளி மாத்திரம் அனுசரிக்கிறது இல்ல, அவங்க எவ்வளவோ பண்டிகைகள் வித்தியாச வித்தியாசமா அங்க வைத்திருக்கிறத பார்ப்போம். உதாரணமா கிறிஸ்துமஸ் நாம் சொல்லலாம், அப்புறம் கர்த்தர் உயிர் தெழுந்தது ஈஸ்டர் நம்ம அங்க சொல்லலாம். இந்த பண்டிகை மாதிரி இன்னும் நிறைய அங்க இருக்கிறத நம்ம அங்க பார்ப்போம். சோ, இந்த நிறைய பண்டிகைகள்லாம் அவங்க அனுசரிக்கிறாங்க, ஆனா இவைகளை எல்லாம் கொண்டாட சொல்லி வேதாகமம் எங்கேயாவது சொல்லுதா? இல்ல. என்னுடைய உயிர் தெழுதல நீங்க கண்டிப்பா ஒரு பண்டிகையை அனுசரிக்கணும், கர்த்தரே செஞ்சாது பேசியிருக்காரா? கிடையாது. அதே மாதிரி என்னுடைய பிறந்த நாளை நீங்க கண்டிப்பா அனுசரிக்கணும் அப்படின்னு கர்த்தரே செஞ்சாரு சொல்லியிருக்காரா? எங்கேயுமே இல்ல, நாம அங்க பார்க்கணும். சோ, அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு பெயர் சபைகள்ல இருக்கிற அவங்க கொண்டாடுகிற அநேக பண்டிகைகளும் அனுசரணைகளும் வேதாகமத்தின் படியானது அல்ல, மாறாக பொய்யான விஷயங்கள் இல்லாட்டி தவறான விஷயங்கள் என்று நாம் அங்க உணர்ந்திருக்கிறோம். சோ, அப்படி உணர்ந்திருக்கும் போது தான் நமக்கு இந்த கேள்வி வருது. அப்படி இருக்கும் போது பிரதர், அவங்க வந்துட்டு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறத ஒரு அனுசரணையா செய்யறாங்க. இப்ப அவங்க செய்யறதையே ஏன் நம்மளும் செய்யணும் இல்லைங்களா? அப்படி நமக்கு அங்க ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்க்கும் போது, இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டியா தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்றோமோ, அன்னையில இருந்து பூமிக்குரிய விதங்கள்ல எந்த ஒரு பண்டிகைகளோ எந்த ஒரு சடங்குகளோ செய்ய சொல்லி புது சிருஷ்டிக்கு தேவன் எங்கேயுமே வேதாகமத்துல கொடுக்கல. முக்கியமா ரெண்டே ரெண்டு சடங்குகள் மாத்திரம் அவங்க செஞ்சாகும் இந்த பூமியில இருக்கும் போது. ஒன்னு என்னன்னா, தேவன் கிட்ட தங்களுடைய உடன்படிக்கையை வெளிப்படையா தெரிவிக்கணும், அது அவங்களுடைய ஞானஸ்நானம், அது அவங்க கண்டிப்பா வெளிப்படையா செஞ்சே ஆகணும். இன்னொன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்க்கும் போது, கர்த்தருடைய மரணத்தை வெளிப்படையாக அந்த அடையாளங்கள் மூலமாக நினைவு கூறும். இந்த இரண்டு சடங்குகள் தவிர ஒரு புது சிருஷ்டிக்கு பூலோகத்துல இருக்கும் போது வேற எந்த சடங்குகளுமே தேவன் அங்க கொடுக்கல. சோ அப்படி கூட நாம அங்க சொல்லும் போது அவ்வளவு முக்கியத்துவமா ஏன் மற்ற பேரசபைகள் செய்யற மாதிரி நாம அங்க செய்யணும், இல்ல அவங்க செய்யறாங்க நம்மளும் செய்யறோம்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? சோ அது ஃபர்ஸ்ட் நாம அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ முதலாவது நாம அங்க பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த 23வது வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்ப அப்போஸ்தலர் பவுல் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தை நினைவு கூறுகிறது சம்பந்தமா பேச வர்றார் இல்லைங்களா? பின்னாடி வசனங்கள்ல அந்த அப்பம் அந்த பாத்திரம் அப்புறம் அதுல பங்கு பெற்றா என்ன ஆசீர்வாதம், பங்கு பெறலைன்னா என்ன ஒரு தண்டனை, அதெல்லாம் அங்க பேசிட்டு வர்றார். ஆனா அதை பேசுறதுக்கு அவரு ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்ப வார்த்தை எப்படி இருக்கு பாரு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கட்டளையா சொல்ல போறேன், அதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யார்கிட்ட பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ நான் இப்போ உங்களுக்கு நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறுகிறது சம்பந்தமா என்னென்ன செய்யணும்னு சொல்ல போறேன், அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இது நான் உங்களுக்கு என்னுடைய சொந்த ஞானத்துல கட்டளையா கொடுக்கல, மாறாக இது யாரே நம்ம எல்லாருக்கும் கட்டளையா கொடுத்திருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ அதுலயே நமக்கு இப்ப பதில் கிடைக்குது, பிரதர் நாம் கர்த்தருடைய மரணத்தை அவசியம் நினைவு கூர்ந்து ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்று வேதாகம வசனம் அங்க சொல்லுது. அப்போஸ்தலர் பவுலும் அதைத்தான் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் அங்க சொல்கிறார். சோ இது நாம் அங்க தெரிஞ்சிட்ட பின்னாடி, இப்போ அப்படி இருக்கும் போது சரி அப்ப அவங்க அனுசரிக்கிறது சரியா நம்ம அனுசரிக்கிறது சரியா, இப்படி கூட நமக்கு அங்க கேள்விகள் வருது. ஆனா பொதுவாகவே தேவனுடைய வசனங்களின்படி ஆராய்ச்சி நம்ம அனுசரிக்கிறோம் என்பது நம்ம உள்ள இருதயத்துல உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை. ஆனா பேர் சபைகள் அப்படி அனுசரிக்கிறது இல்லைன்றதும் நம்ம உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை. எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுறதுனா எப்ப மாத்திரம் தான் நினைவு கூறணும், அவர் என்னைக்கு இல்ல அவர் என்னைக்கு மறிச்சாரோ அந்த டேட்ல தான், புரியுதுங்களா? யார் ஒருத்தருடைய மரணத்தை என்னைக்கு தான் நாம் நினைவு கூறுவோம், இறந்த டேட்ல போயிட்டு அந்த கல்றையில போய் சில சடங்குகள்லாம் செஞ்சு அப்படித்தான் நாம் நினைவு கூறுவோம். சோ உலக பிரகாரமாகவே இப்படி இருக்கும் போது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை கூட நாம் நினைவு கூற போறோம் அப்படின்னா, உண்மையா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற அனைத்து பேர சபைகளுமே நாங்க கர்த்தருடைய மரணத்தையும் நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மறிச்ச டேட்ல தான் அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நினைவு கூறணும். ஆனா அப்படி அவங்க நினைவு கூறுகிறாங்களான்னு பார்க்கும்போது கண்டிப்பா அங்க இல்ல அப்படின்னு அங்க பார்க்கிறோம். அவங்க வருஷம் வருஷம் ஏதோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி, ஆனா அந்த டேட் எல்லாம் கரெக்டா எந்த கிழமையில வரும், வெள்ளிக்கிழமையில வரும், இது எங்கேயாவது சாத்தியமாகும். கர்த்தர் மறிச்ச டேட் வருஷம் வருஷம் கரெக்டா வெள்ளிக்கிழமையில வந்துருமா? அப்ப அதுல இருந்தே நமக்கு தெரியுது அவங்க அக்யூரேட்டா கர்த்தர் மறிச்ச டேட்ல அந்த ஒரு மரணத்தை என்ன பண்றது இல்ல, நினைவு கூறுறது இல்ல, அப்ப அது சரியான மரமையும் இல்லை. ஆனா தேவன் கிருபையில தேவன் வெளிப்படுத்தின அந்த சத்திய வெளிச்சத்துல நாம் பார்க்கும் போது கர்த்தர் மறிச்ச டேட் வந்து நீசான் மாசம் 14 எபிரேய காலண்டர்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ் காலண்டர் எடுக்கும் போது மார்ச் 20 to April 20 அந்த நீசான் மாசம் நமக்கு அங்க வருது. அந்த வகையில ஆராய்ச்சி செய்யும் போது இந்த வருஷத்துல நீசான் 14 என்னைக்கு வருதுன்னா இன்னைக்கு அங்க வருது. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுடைய காலண்டர்ல ஈவினிங் 6 இருந்து அடுத்த நாள் ஈவினிங் 6 தான் ஒரு நாள், நமக்கு நைட்டு 12 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் 12 வரைக்கும் ஒரு நாள். ஆனா இஸ்ரேலர்களுக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு ஈவினிங் சாயங்காலம் 6 இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 வரைக்கும் ஒரு நாள். ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நீசான் 13 தான் இப்போ வரைக்கும், ஆனா இன்னைக்கு 6 மேல அவங்களுக்கு என்ன தேதி ஆயிருக்கு, நீசான் 14. அதனாலதான் கர்த்தர் மறிச்ச டேட்டு நீசான் 14 நம்ம எப்படி அனுசரிக்கிறோம்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 மேலேயே நம்ம என்ன பண்றோம், அனுசரிக்கிறோம். ஏன்னா இது அந்த டைம்ல இஸ்ரேல்ல டேட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா. சோ நீசான் 14 ஆயிருக்கு. சோ அந்த வகையில நாம் சோதிச்சு பார்க்கும் போது உண்மையிலே தேவன் நமக்கு தெளிவான வெளிச்சம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுறது பத்தி அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நமக்கு அங்க புரியுது சகோதர சகோதரிக்கு. ஆனா இப்போ பாருங்க, இதே வசனங்களை அப்போஸ்தலர் பவுல் இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தும் போது 24 வசனம், அதாவது 23 பிற்பாதையில இருந்தே நாம் படிக்கிறோம், அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ கர்த்தர் இயேசு தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி சில அடையாள சின்னங்களை சீஷர்கள்ட்டாங்க கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது அப்ப இருந்த சீஷர்கள் மாத்திரம் அனுசரிக்க கூடாது, 2000 வருகிற ஒட்டுமொத்த சபை ஜனங்களும் என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த நினைவு சின்னங்களை அனுசரிக்கணும். சோ அந்த நினைவு சின்னங்கள்ல ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன வருதுன்னா ஒரு அப்பம். சோ அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றார், கொடுத்துட்டு இதை நீங்க அப்பமா நினைக்காதீங்க, எதுவா நினைச்சுக்கோங்க, என்னுடைய சரீரமா நினைச்சு நீங்க புசிக்கணும் அப்படி அங்க சொல்றேன். சோ அப்பம் குறிக்குதா அவருடைய சரீரம் அப்படி அங்க வசனத்துல பார்க்கிறோம். 2:25 வசனத்துல பார்க்கும் போது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ பாத்திரம் பாத்திரம் அதுல இருக்கிற திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசம் எதை குடிக்குதுன்னா, அதை ரசமா நினைச்சு நீங்க குடிக்க வேணா, அது எதா குடிக்குதாமா, அவருடைய ரத்தத்தை குடிக்கிறதா இருக்குது, இதை நீங்க பானம் பண்ணுங்க, என்னங்க பானம் பண்ணும்படி இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு அங்க கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப இந்த ரெண்டு அடையாளங்களையும் வருஷா வருஷம் அந்த நீசான் மாசம் 14 நம்ம கனெக்ட் பண்ணி செஞ்சுட்டு வரோம். எது வரைக்கும் பிரதர் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் அடுத்த வசனத்துல பதில் அளிக்கிறார். எது வரைக்கும் நம்ம இந்த பூமியில ரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறணும் அப்படின்னா, படிங்க 26. பாருங்க, சோ எது வரைக்கும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டி இருக்குது, கர்த்தர் வருமளவும். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2 வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூர்ந்தே அங்க ஆகும். இது வந்து பவுல் மூலமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, நாம அங்க பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சரியம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லைங்களா, கண்டிப்பா வந்துட்டார், 1874 வந்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் இப்ப நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். அப்போ உண்மையிலே நம்ம அந்த ஒரு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அனுசரிக்க தேவையில்லதா இல்லைங்களா, தேவையில்லதானே, ஏன்னா அவரு 1874 வந்தாச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கே நம்ம கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும். இப்படி ஜென்ரலாவே இந்த வசனம் படிக்கும் போது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா என்ன ஆச்சரியம்னா, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தின்படி கர்த்தர் இயேசுவின் 2 2 பாகங்கள் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு தெரிகிற ஒரு பாகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பாகம். இத வேற வகையில சொன்னோம்னா, கர்த்தர் இயேசுவின் 2 2 வருகை இருக்கு சரிங்களா. அந்த வசனத்தின்படி நம்ம இப்ப பார்க்கலாம். 1 4 17 வசனம் படி,
1
இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2 பத்தி வசனம் பேசும்போது, கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்ன பண்ணுவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். இங்க அவர் மாத்திரம் தான் என்ன பண்றாரு, வர வேற யாரும் கூட வர மாதிரி வசனம் இருக்குதா, இல்ல அவர் மாத்திரமே இறங்கி வருகிறார். இப்ப இதே கர்த்தர் இயேசுவினுடைய 2 பத்தி இன்னொரு வசனம் இருக்கு, அதை நீங்க படிக்கலாம். யூதா வெளிப்படுத்தலுக்கு முதல் புஸ்தகம், யூதா எழுதின நிருபம் ஒரே அதிகாரம் தான் அதுல இருக்கும், அதுல 14 வசனம் படிங்க.
இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார்.
இங்கேயும் கூட கர்த்தர் இயேசு தான் 2 வர்றார், ஆனா தனியா வராதா, பாருங்க 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இப்ப 2 எது உண்மை, அவர் தனியா வர்றது உண்மையா, பரிசுத்தவான்களோட சேர்ந்து வர்றது உண்மையா, தனியா
முதல் பாகம்
ஆமா ரெண்டாவது பாகம் புரியுது இல்ல. சோ தனியா வர்றது ஃபர்ஸ்ட் பாகம், பரிசுத்தவான்களோட வர்றது ரெண்டாவது பாகம். அப்ப நாம் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே ரெண்டு வருகை இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் தனியா வரார். இது எப்ப சம்பவிச்சாச்சு? 1874. பட் 1000,000 பரிசுத்தவான்கள்னா யாருன்னா 144,000 பேர் சபை. சபை கூட அவர் மறுபடியும் வருவார். அது எப்ப நடக்கும்? கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது அங்க நடக்கும். புரியுதுங்களா? அப்ப நாம் என்ன புரிஞ்சிட கூடாதுன்னா, ரெண்டாம் வருகையில வந்துட்டு மறுபடியும் அப்புறம் பரலோகம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராரு அப்படின்னு நாம் நினைச்சிட கூடாது. மாறாக என்னன்னா, வந்து இப்ப ஆகாய மண்டலங்கள்ல இருக்கிற அந்த அதிபதியை கட்டி கொண்டு இருக்கிறார். அது இன்னொரு சப்ஜெக்ட்ல நாம அங்க பார்க்கலாம். இப்ப வந்து அந்த ஸ்பேஸ் அந்த ஆகாய மண்டலத்துல இருக்கிறார். சோ இருந்துட்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அவங்க ஒவ்வொருத்தரையுமே தன்கிட்ட அவர் கூட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்களா? 1878 முதல் உயிர்த்தெழுதல் சம்பவிக்காது. இன்னும் எடுக்கலாம், நாம எடுக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு டைம் இல்ல. அதாவது என்னன்னா, நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க செகண்ட் வால்யூம் காலம் சமீபமா இருக்கிறதுல இணையான யுகங்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். 1878 இருந்து பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அப்போஸ்தலர் பவுல் மற்ற 12 அப்போஸ்தலர்கள் இந்நேரம் கர்த்தர் கூட அங்க மகிமையில இருக்கிறாங்க. சோ இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, சிம்பிளா அன்னையில இருந்து 1878 இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு பரிசுத்தவான்களா கர்த்தர் இயேசு கூட போய் மகிமையில அங்க தங்களுடைய ஓட்டத்தை முடித்து சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து சபை நிறைவடைஞ்ச பின்னாடி கர்த்தர் இயேசு சபையோட சேர்ந்து இந்த பூமியில கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி ஆரம்பிக்கிற விஷயத்தை தான் யூதா சொல்லும் போது அவர் பரிசுத்தவான்களோட கூட வருகிறார் அப்படின்னு ஒரு அடையாளமா அங்க பேசிருக்கிறார். அப்படின்னா அவர் நிஜமா வர்றதுன்னு அர்த்தம் இல்ல. சோ சபையோட சேர்ந்து ஆளுகையே கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறார். அதுதான் யூதா 14 அர்த்தம். சோ இந்த இரண்டாவது வருகை பத்தி தான் யார் பேசுறாருன்னா அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசுறார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல மறுபடியும் நீங்க 26 படி. பாருங்க, இந்த கர்த்தர் வருமளவும்னா எதுனா தனியா வர்றது பத்தி அவர் பேசல. அதாவது சபையெல்லாம் அவர் கூட சேர்ந்து கண்ணுக்கு தெரியற மாதிரி அவர் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லைங்களா, அந்த விஷயம் பத்தி தான் இங்க கர்த்தர் வருமளவும் அப்படின்னு அடையாளமா பவுல் அங்க பேசிருக்கார். ஆக மொத்தத்துல கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறது நாம் எது வரைக்கும் செய்யணும்னா, சபை இந்த பூமியில முடிவடைகிற வரைக்கும் நாம் அங்க செய்யணும், இருக்கிற வரைக்கும் நாம் அங்க செய்யணும். அதுதான் உண்மை. மாறாக நாம் ஏன் இந்த விளக்கம் கொடுக்கிறோம்னா, சிலர் உண்மையிலே தவறா நினைச்சிடறாங்க. கர்த்தர் வருமளவும்னா அப்ப 1874 க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, நம்ம ஏன் இன்னைக்கு அனுசரிக்கணும்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அந்த வருமளவுன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் நாம் உங்க முன்பாக அங்க வைக்கிறோம். சரி, இந்த டீட்டெயில் நாம் அங்க தெரிஞ்சிட்ட பின்னாடி இப்ப இந்த அப்பம் அப்புறம் அந்த ரசம், சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான டாபிக்காக அங்க இருக்குது. இந்த காரியங்கள் அனைத்தும் எதை குறிக்கிறது? உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினுடைய அது ஒரு நினைவு கூறுதல்ல நாம் கலந்து கொள்வதன் மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், அது நாம் ஏன் அவசியமா செய்யணும், சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 கொரிந்தியர் 5:7. வசனம், பாருங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்தி அப்போஸ்தலர் பவுல் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. சோ கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா, நமக்கு பஸ்காவாக அங்க இருக்கிறார். எப்படி அவர் பஸ்காவாகிறார், பஸ்கானா என்ன இருக்கும், சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அங்க பார்க்கணும். சோ இது பார்த்துட்டு தான் நம்ம அப்பம் பாத்திரத்துக்குள்ள நாம் நுழைய போறோம். இப்போ நீங்க ஒரு வசனம் படிங்க, யாத்திராகமம் 12 அதிகாரத்துல இந்த பஸ்கான்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைபிள்ல எங்க வருதுன்னா, யாத்திராகமம் 12 அதிகாரத்துல 10 வசனம்,
அதிலே ஒன்றை விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில மீதியாக இருக்கிறதை அக்கினியில் சுட்டெரிப்பீர்களாக.
அடுத்த வசனம் படி,
அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக் கொண்டும் உங்கள் கால்களில் பாதரத்தில் தொட்டுக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க தடைகள். அது கர்த்தருடைய பஸ்கா.
சோ இங்கதான் ஆக்சுவலா பஸ்கான்ற வார்த்தை முதன் முதலாக அங்க வருது சகோதர சகோதரி. சோ இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூட பஸ்காவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார். பட் இது எப்படி என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யலாம். முதலாவது 12 அதிகாரத்துல 2 முதல் வசனத்துல இருந்து படி. என்ன இது எப்போ நடக்குதுன்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் போது தேவன் எகிப்துக்கு 9 வாதைகள் அனுப்பிச்சிட்டார் சரிங்களா. சோ அப்படி 9 வாதைகள் அவர் அனுப்பிச்ச பின்னாடி 10th வாதை அவர் அனுப்புறதுக்கு கொஞ்சம் முன்பாக மோசே கிட்ட கொடுக்கிற கட்டளை. மோசே நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாசத்துல 10th வாதையா நான் தலைச்சன் சங்காரம் அப்படின்ற ஒரு வாதையை நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். அந்த வாதை எகிப்து ஃபுல்லா நடக்கும். நடக்கும் போது எகிப்தின் மத்தியில தான் யாரும் இருக்கிறாங்கன்னா, என்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க. சோ இப்ப நான் ஒவ்வொரு வீடா என்னுடைய தூதன் அனுப்பும் போது ஒவ்வொரு வீட்லயும் முதல் பிறந்த பசங்களை மாத்திரம் என்னுடைய தூதன் என்ன பண்ணிருவார், அங்க கொலை அங்க செஞ்சிருவார். சோ இப்ப இஸ்ரேல் ஜனங்களும் என்னுடைய தேச அந்த எகிப்து தேசத்தின் மத்தியில இருக்கிறதுனால அவங்களோட குடும்பத்துல இருக்க முதல் பிறந்த பசங்க கூட என்ன பண்ணிருவாங்க, ஆக்சுவலா இறந்து போயிருவாங்க. ஆனா அது வந்து என் பிளான் இல்ல. அதனால நான் இப்ப ஒரு சில திட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மோசே கட்டளை கொடுக்கிறார். ஆக மொத்தத்துல சகோதர சகோதரிகளே, சோ அப்படி கட்டளை கொடுக்கும் போது அந்த மாசத்தை தான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாசத்துல நீங்க எகிப்துல இருந்து ரிலீஸ் ஆக போறீங்க, அதனால இனிமே உங்க காலண்டர்ல இந்த மாசம் தான் முதல் மாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அங்க கட்டளை கொடுக்கறத பார்க்கிறோம். இப்போ நீங்க 3rd வசனம் படி. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் முழுக்க அவங்க ரிலீஸ் ஆக போற அந்த மாசத்துல தேவன் கடைசி வாதை அனுப்ப போறார். அந்த கடைசி வாதையில இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தப்பிக்கணும். அவங்களுடைய முதல் பிறந்த பசங்களுக்கு ஆபத்து அவங்களுடைய குடும்பத்துல. சோ அந்த முதல் பிறந்த பசங்க அதாவது அந்த தலைச்சன் பிள்ளைகள் தப்பிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இஸ்ரேல் குடும்பமும் என்ன பண்ணணும்னா, 1 வயதுள்ள ஒரு ஆடை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும், ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அந்த கண்டிஷன் எல்லாம் தேவன் அங்க கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த ஆட்டுக்குட்டிய நீங்க 10th என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். 10th செலக்ட் பண்ணி 14th வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும், நீங்க வீட்லயே அங்க வைத்திருக்கணும். வைத்திருந்துட்டு 14th சாயங்காலத்துல நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டிய அடிக்கணும். சோ இந்த கட்டளையில அங்க கொடுத்துட்டு இப்ப நீங்க தொடர்ந்து படிங்க. உங்க வீட்டின் மேல நிலை கதவுகள்ல அங்க தெளிச்சிடணும். தெளிச்சிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டோட இறைச்சிய நீங்க என்ன பண்ணணும், நெருப்பு நாள் சுட்டு நீங்க சாப்பிடணும். அடிஷனலா என்னவும் சேர்த்துக்கணும் அப்படின்னா, கசப்பான கீரை புளிப்பில்லா அப்பம் அங்க சேர்த்துக்கணும். இதெல்லாம் வித்தியாசமான டேஸ்ட், வித்தியாசமான கட்டளைகள். நம்ம இன்னைக்காவது கீரையை பக்கத்துல வச்சுட்டு மட்டன் சாப்பிடுவோமா, சாப்பிடுமா? ஆனா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் சாப்பிட சொன்னார். சோ அதெல்லாம் அவங்க செய்யணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு. நெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம். பாருங்க, சோ அந்த ஆட்டுக்குட்டியோட இறைச்சிய பச்சையா என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தண்ணீர்ல அவிச்சு கூட என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எப்படித்தான் சாப்பிடணும், தொடர்ந்து படிங்க. அந்த முழுக்க நேர நெருப்புல வாட்டி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஒரு இறைச்சியை நீங்க சாப்பிடணும். சோ அந்த கட்டளை அந்த தேவன் அங்க கொடுக்கிறார். அப்புறம்
அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம்
சாயங்காலத்துல நடக்கணும். அடுத்து நீங்க நைட் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்க வாட்டின அந்த கறியையும் அந்த புளிப்பில்லா அப்பத்தையும் அந்த கசப்பான கீரையும் நல்லா என்ன பண்ணணும், சாப்பிடணும். எது வரைக்கும் சாப்பிடணும்னா காலையில வரைக்கும். ஒருவேளை மீதியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மீதியா வச்சாதீங்க, முழுசும் சாப்பிடுங்க. ஒருவேளை மீதியா இருந்துச்சுன்னா அதை அக்னியில வச்சு என்ன பண்ணிருங்க, சுட்டு எரிச்சிருங்க. சோ இது ஒரு முக்கியமான கட்டளை அங்க கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அது அடுத்து 11 படிக்கலாம். செருப்பு போட்டிருக்கணும், அப்புறம் கையில என்ன பண்ணிருக்கணும், தடி பிடிச்சிருக்கணும், அப்புறம் இடுப்புல பெல்ட் கட்டிருக்கணும். சோ இதெல்லாம் கட்டிட்டு ஒரு கையில தான் நீங்க என்ன பண்ணணும், மூணையும் வேக வேகமா சாப்பிடணும், நைட்டுக்குள்ள அதாங்க சாப்பிடணும். சோ இதுக்கு பேர் தான் என்னது, கர்த்தருடைய பஸ்கா. சோ பஸ்கா அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையானது ஆங்கிலத்துல போய் பார்க்கும்போது என்ன வார்த்தை வருதுன்னா பாஸ் ஓவர் அப்படின்ற வார்த்தை அங்க வருது. சோ பாஸ் ஓவர்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல கடந்து போகுதல், அவ்வளவுதான். அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து சங்கார தூதன் எகிப்து தேசத்தை கடந்து போவார். அப்படி கடந்து போகும்போது இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்கள் மாத்திரம் சங்கார தூதனால அழிஞ்சிராத படிக்கு காப்பாற்றப்படணும். அப்படி காப்பாற்றப்படணும்னா அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதனுடைய ரத்தத்தை வீட்டுல தெளிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும், இருக்கணும். இருந்தா அவங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்படும். இந்த ஒரு நியமம் இல்லாட்டி இந்த ஒரு கட்டளைக்கு பேரு தான் என்னன்னா பஸ்கா அப்படின்னு அங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த கட்டளைய அப்போஸ்தலர் போல் மனசுல வச்சுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார் சொல்றாரு, பஸ்காவாக அங்க இருக்கிறார் அப்படின்னு அங்க சொல்றாரு. சோ இது எப்படி அப்படின்றத நாம் அங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 12 பத்தி டீடைல் எடுத்திருக்கிறாங்களா, மேக்சிமம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுல எடுத்திருக்கிறாங்க. பட் இப்ப வீக் டேஸ்ல வந்தப்ப யாரும் எடுத்தாங்களா, சோ அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:29 படிக்கலாம். யோவான் 1:29 ஆட்டுக்குட்டி. சோ அவர் யாருடைய பாவங்கள் சுமக்கிறார், உலகத்தின் பாவங்கள். சோ எப்படி அன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றப்படணும் இல்லாட்டி இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் பேரானவர்கள் காப்பாற்றப்படணும்னா ஒரு ஆடு என்ன பண்ணப்பட்டுச்சு, அடிக்கப்பட்டது. அதே போலதான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் குறிக்கிறாங்க உலகத்தின் ஒட்டுமொத்த முழு மனுக்குளம். சோ இந்த ஒட்டுமொத்த முழு மனுக்குளமும் காப்பாற்றப்படணும் அப்படின்னா இல்லாட்டி இஸ்ரேல் ஜனங்களோட முதற் பலன் தலைச்சன் பிள்ளைகள், இந்த உலக ஜனங்களுக்குள்ள தேவனுடைய தலைச்சன் பிள்ளைகளா யார் இருக்கிறாங்கன்னா சபை வகுப்பார். சோ இந்த சபை வகுப்பார் கூட காப்பாற்றப்பட்டு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இவங்களுக்காக கூட ஒரு ஆடு அடிக்கப்படணும். சோ அப்படி அடிக்கப்பட்ட ஆடுதான் எதிர்பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்தித்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளம். சோ அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதுமா இருக்கிறது, இது எதை குறிக்கிறதுன்னா கர்த்தர் இயேசு பாவம் இல்லாமல் பரிபூர்ண மனுஷரா இருந்ததை அங்க அடையாளப்படுத்துது. சோ இப்ப அந்த ஆட்டுக்குட்டி அவங்க என்ன பண்ணணும்னா அடிச்சு அதனுடைய ரத்தத்தை வீட்டின் மேல அங்க தெளிக்கணும். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் அந்த ஆட்டை நேரடியா என்ன பண்ணணும், நெருப்புல வாட்டி அங்க சாப்பிடணும். எப்பயுமே தண்ணியில அவிக்கிறதுக்கும் நெருப்புல வாட்டுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தண்ணியில அவிக்கிறத விட அதிக ஹீட் எதுல இருக்குதுன்னா நெருப்புல நேரடியா அந்த இறைச்சியை வாட்டும் போது அதிக அந்த ஒரு வெப்பமானது அந்த இறைச்சிக்கு போகும். சோ அது எதை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசுவினுடைய அதிகப்படியான உபத்திரவங்கள், அவர் வாழ்க்கையில பட்ட அதிகப்படியான உபத்திரவங்கள் தான் நேரடியா அந்த இறைச்சியை தீல வாட்டினது அங்க அடையாளம். சோ இப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்ட் என்னன்னா அந்த நைட்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டோட இறைச்சி அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும். சோ அது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு யாரை குறிக்குது அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் மத்தியில இருக்கிற உண்மையான சபை வகுப்பாரை அங்க அடையாளப்படுத்து. இப்போ இந்த உண்மையான சபை வகுப்பாருக்கு ஒரு மிகப்பெரிய சங்கார தூதன் கூட இருக்கிறார், யாருன்னு சொல்ல முடியுமா, சபைக்கு சங்கார தூதன் சாத்தானா, சபைக்கு சங்கார தூதன் யார், மாம்சிகிச்சிகள். நல்லா கவனிச்சோம்னா அந்த சங்கார தூதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அழிவு, அதுல இருந்து அவங்க காப்பாற்றப்படணும்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். அது போல நமக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்குது. அதுதான் அந்த சங்காரத்தூதன். ஒருவேளை தவறு செஞ்சோம், ஆமா இரண்டாம் மரணம். சோ சங்காரத்தூதன் குறிக்குது இரண்டாம் மரணம். சோ சபை கூட தங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அறிவாகிய இரண்டாம் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், முதலாவது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க அவங்க அழிவுல இருந்து காப்பாற்றப்பட, அது போலதான் சபை இருக்கணும். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு எதை குறிக்குது, ரத்தம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலிக்கு அங்க அடையாளம். அது தெளிக்கப்பட்ட வீடு குறிக்குது, அதாவது என்னன்னா கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற நீதியின் வஸ்திரம், இல்லாட்டி நீதிமான் நிலைமை. இது தேவன் நமக்கு எப்ப கொடுக்கிறாருன்னா நாம் தேவன் கிட்ட உடன்படிக்கையை பண்ணும் போது அங்க கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கும் போது உண்மையிலேயே இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம ஆதாமின் சந்ததி தான். சோ ஒரு பாவமான மனுக்குலம் தான். நம்ம வந்து தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணவோ அவர்கிட்ட தொடர்பு வைக்கவோ கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவங்க. சோ இந்த நேரத்துல தேவன் நமக்கு எப்படி ஒரு கிருபை பாராட்டுறாருன்னா, நீங்க என் கூட உடன்படிக்கை பண்ணணும்னு வரீங்க ரொம்ப சந்தோஷம், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க பரிபூர்ண மனுஷரா இருக்கணும். ஆனா நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல. இப்ப நானே என்ன பண்றேன், நான் ஒரு ஸ்டெப் இறங்கி வரேன். அதாவது என்னன்னா என் குமாரனுடைய சிலுவை மரணத்தின் மீது நீங்க ஜஸ்ட் விசுவாசம் வைங்க, விசுவாசம் வச்சீங்கன்னா நான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு உங்களை எப்படி பார்க்கிறேன், நீதிமானாக அங்க பார்க்கிறேன். சோ கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் மேல விசுவாசம் வச்சு நாம் உடன்படிக்கை பண்ணும் போது தேவன் நமக்கு இந்த நீதிமான் நிலைமை தருகிறார். இந்த விளக்கங்கள்லாம் நீங்க மனசுல வச்சுட்டா போதும். அப்போ ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு எதை குறிக்குதுன்னா நீதிமான் நிலைமையை அங்க குறிக்குது, இல்லாட்டி நீதியின் வஸ்திரம் உடுத்தப்பட்ட நிலைமைய அங்க குறிக்குது. இப்ப சபை அதாவது மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் அழிவுல இருந்து காப்பாற்றப்படணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அங்க இருக்கணும். அது போல பரிசுத்தவான்கள் இரண்டாம் மரணத்திலிருந்து, அது நிழல் இது நிஜம். சோ பரிசுத்தவான்கள் இரண்டாம் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னா தங்களுக்கு உடன்படிக்கையின் போது கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படாமல் பரிசுத்தமா அவங்க என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். அதே நீதிமான் நிலைமையில அவங்க நிலைத்திருக்கணும். அதுதான் அந்த நீதியின் வஸ்திரம் உடுத்தப்பட்டதுக்கு அங்க அடையாளம் சகோதர சகோதரி. சோ இப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்நாள்ல வரும்போது நினைவு கூர்ந்ததை அங்க நாம் பார்க்கணும். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன விளக்கங்கள் நீங்க மனசுல வச்சிருக்கீங்களா, இல்ல குழப்பமா இருக்கீங்களா? ஏன்னா தொடர்ந்து போகும்போது பாயிண்ட்ஸ் குழப்பம் அடையாம இருக்கும். நான் நிழல் நிஜம் நிறைய பாயிண்ட் நாம் உங்களுக்கு சொல்கிறோம், தயவு செஞ்சு கொஞ்சம் மறந்துடாம மனசுல வைத்துக் கொள்ளலாம். அந்த பாயிண்ட் மாத்திரம் நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா போதும். சோ சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்தார். நான் நிறைய பாயிண்ட் வந்துட்டு இதுல உங்களுக்கு பேசுறேன், நிறைய பாயிண்ட் வந்துட்டு இதுல பேசல. அந்த கசப்பான கீரை என்ன, புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு பேசணும்னா இன்னைக்கு சபைக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடும் சரிங்களா. நான் ஜஸ்ட் அந்த ஒரு கர்த்தருடைய மரணத்தை பத்தி மாத்திரம் உங்கள் மத்தியில பேசுறதுக்கு விருப்பப்படுகிறோம். சோ அந்த வகையில பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த ஒரு பஸ்காவை அவங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆகிற அந்த நைட்ல கொடுத்தார். ஆனா அப்படி கொடுத்துட்டு கூடயே ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. யாத்ராகமம் 12:14 படிக்கலாம். பாருங்க அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணுமாமா, நினைவு கூறுதலின் நாள். அதாவது என்னன்னா நீங்க இப்போ இந்த நைட்ல வந்துட்டு நீங்க அந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ண போறீங்க, இந்த நைட்ல வந்துட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க அடிச்சு நீங்க இஸ்ரேல் சாரி எகிப்துல இருந்துட்டு ரிலீஸ் ஆக போறீங்க. ஆனா இதோட நீங்க இந்த ஒரு சடங்கு இல்லாட்டி இந்த ஒரு கட்டளையே விட்டுறக்கூடாது. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நினைவு கூறுதலின் நாளாக இருக்கணும். இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட 400 வருஷம் எகிப்துல நீங்க எந்த அளவுக்கு அடிமைகளா இருந்தீங்க, இப்ப தேவன் உங்களை எந்த அளவு ரிலீஸ் பண்ணிருக்கிறாருன்ற இந்த விஷயத்த நீங்க இதோட மறந்துடக்கூடாது. நீங்க ரிலீஸ் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் வருஷம் நீங்க ரிலீஸ் ஆன அதே நீசான் மாசம் 14 என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதே மாதிரி ஒரு புளிப்பில்லா அப்பம் சாப்பிட்டு அதே மாதிரி ஒரு கசப்பான கீரை சாப்பிட்டு நீங்க மறுபடியும் நினைவுக்கு எப்போ எது வரைக்கும் தெரியல. ஆனா வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். நீங்க உபாகமம் 16:3 கூட படிக்கலாம். உபாகமம் 16:3
நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி.
பாருங்க, நீங்க எது வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கணும்? அத உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்க நினைச்சிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து படிங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்ல நினைவு கூர்ந்துட்டு அங்க இருக்கணும். இப்படி தேவன் அங்க சொல்லிட்டார். சொல்லிட்ட பின்னாடி இவங்க கூட கானான் தேசத்துக்கு போறாங்க, செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆன பின்னாடி நியாயாதிபதிகள் வராங்க, ராஜாக்கள் வராங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் இவங்க இந்த ஒரு பஸ்கா ஆட்டை நினைவு கூர்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் போன பின்னாடி ராஜாக்களுடைய காலம் முடிவுக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கடைசி ராஜாவா எசேக்கியா வந்து இஸ்ரேல் மேல ஆளுகை செய்யும் போது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை அங்க சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. சோ அவங்க எங்க போயிடுறாங்கன்னா பாபிலோனுக்கு அங்க அடிமைகளாக போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் புரஜாதி தேசத்துல இருக்கனால அவங்களால தொடர்ந்து அந்த ஒரு பஸ்கா ஆட்டை என்ன பண்ண முடியல, நினைவு கூற முடியல. அந்த பஸ்கா நியாய பிரமாணத்தை தொடர்ந்து அங்க கடைபிடிக்க முடியல. சோ ஒரு 70 வருஷம் இப்படியே போச்சு. அவங்க நினைவு கூறாம அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்ட பின்னாடி இப்ப கோரேஸ் ராஜா மறுபடியும் வரா. இதுக்கெல்லாம் நீங்க ஃபாலோ கிளாஸ் பாயிண்ட் போகணும். ஃபாலோ கிளாஸ்ல தான் இந்த பாயிண்ட் எல்லாம் வரும். மனசுல இருந்தா தான் நம்ம வேமா சொல்ல சொல்ல கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியும், சரிங்களா? இல்லாட்டி கோரேஸ் ராஜா நேர்காத்னேச்சார் சொல்ல சொல்ல யோசிப்போம், சரிங்களா? தாழ்மையான விஷயம் உங்க மத்தியில வைக்கும். சோ நெக்ஸ்ட் ஒரு 70 வருஷம் கழிச்சு கோரேஸ் ராஜா மறுபடியும் அவங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புறாரு. இஸ்ரேலுக்கு அனுப்புற பின்னாடி அந்த ஜனங்கள் மறுபடியும் பாஸ் ஓவர் அனுசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அனுசரிச்சுட்டு வரும் போது அது எது வரைக்கும் வருதுன்னா கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகை வரைக்குமே அங்க வருது. கர்த்தர் இயேசு கூட தான் இந்த பூமியில வந்தப்போ 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார்கள் இல்லையா, அதுல 33 வருஷங்களும் இந்த ஒரு நிழலான ஆட்டுக்குட்டி அதை அடிச்சு அந்த நிழலான பஸ்காவை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா நினைவு கூர்ந்துட்டு அங்க இருந்தார். இது கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும். ஆனா நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த நிழலான ஆட்டுக்குட்டி யாரு கிடையாது, நிஜமான ஆட்டுக்குட்டி ஆகியா இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளம். சோ இப்ப நிழலான ஆட்டுக்குட்டி அதை அடிச்சுட்டு அதை நினைவு கூர்ந்துட்டே வந்தவருக்கு கர்த்தர் இயேசுவுக்கு தன்னுடைய ஞான ஸ்நானத்துல நல்லா தெரியும் அந்த நிழலுக்கு நிஜமா நானே என்ன பண்ண போறேன், சீக்கிரத்துல பலியாக போறேன், அது அவருக்கு நல்லா தெரியும். சோ அது 3.5 வருஷம் இந்த சிந்தனையிலேயே அவர் அந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறார். அனுசரிச்சு இப்ப தன்னுடைய கடைசி ராத்திரி வருது. அடுத்த நாள் போயிட்டு சிலுவையில அவர் அங்க மரணம் அடைய போறார். இப்ப மரணம் அடைய போகும்போது பாருங்க, நிழலான ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு நாள் நிழலாக கர்த்தருடைய மரணத்தை ஒரு ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் மூலமாக அனுசரித்துக் கொண்டே வந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தர் இயேசு நிஜமான ஆடாக அடுத்த நாள் அங்க மறிக்க போறார். ஆக மொத்தத்துல அப்போ நிழல் என்ன ஆகுது, முடிவுக்கு வர போகுது. இப்ப முடிவுக்கு வர நேரத்துல கர்த்தர் இயேசு ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருந்தார். என்னன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா, யூதயுகம் அப்புறம் சுவிசேஷ யுகம். சுவிசேஷம் முழுக்க சுவிசேஷத்திற்கு எது ஒரு அடையாளமா இருக்குதுன்னா யூதயுகம் வந்துட்டு அடையாளமா இருக்கு. அங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரமாணங்கள், ஒவ்வொரு கட்டளைகள், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தின ஒவ்வொரு விதம், அதெல்லாம் எதற்கு ஒரு அடையாளம்னா சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள தேவன் எப்படி வழிநடத்துவார், அவங்களுக்கு தேவன் எப்படி கட்டளைகள் கொடுப்பார், அதுக்கு ஒரு முன்னடையாளமாக அங்க இருந்துச்சு. அந்த வகையில சகோதர சகோதரிகளே, நிழலான இஸ்ரேல் ஜனங்கள் நிழலான ஆட்டுக்குட்டியோட மரணத்தை நினைவு கூர்ந்தாங்க. இது யூத யுகத்துல நடந்த நிழல். சோ சுவிசேஷ யுகம் இப்போ வரும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமான ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தர் இயேசுவின் மரணத்தை என்ன பண்ணுவாங்க, நினைவு கூறுவாங்க. இது வந்து கர்த்தர் இயேசு நல்லா புரிஞ்சிருந்தார். சீஷர்களுக்கு அப்ப புரியல, நான் எப்ப பேசுறேன்னா கர்த்தர் இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த முதல் நாள் நைட்டு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நாம் பேசுறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசு நல்லா புரிஞ்சிருந்தார், நாளையோட நிழலை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் என்னுடைய மரணத்தை தான் என்னை பின்பற்றி வருகிற சீஷர்கள் நினைவு கூறணும். இப்ப அவங்க நினைவு கூறணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது இப்ப சொன்னா புரியாது. இவ்வளவு டீட்டெயில் நம்ம சொல்லும் போதே கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? கர்த்தர் இயேசு அப்போ உட்கார வச்சு இந்த லெசன்ல எடுத்துட்டு இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு அப்பதான் சீரியஸா சண்டை போயிட்டு இருக்கு, சீக்கிரத்துல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்ப நீ பெரியவனா இருப்பியா நான் பெரியவனா இருக்கிற சண்டை போட்டு இருக்கிறாங்க. அப்ப போயிட்டு இங்க பாருங்கப்பா ஒரு நிழல் முடிய போகுது, நிஜம் வரப்போகுது, என்னைய நீங்க நினைவு கூறணும் இப்படி எல்லாம் சொன்னா புரியுமா? புரியாது. அதனாலதான் அக்கா தெரியாச்சு இந்த டீட்டெயில் எதுவுமே அந்த டைம்ல அவர் பேசல. சோ பேசாம இப்ப ரொம்ப முக்கியமா சீஷர்களுக்கு பரிசுத்தாய் வந்தவனே இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. எப்போ பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம். சோ அப்படி அவங்க புரிஞ்ச பின்னாடி கண்டிப்பா உடனே அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நிழலான ஆட்டுக்குட்டியோட மரணத்தை நினைவு கூறதுக்கு தேவன் சில அடையாளங்கள் கொடுத்தார். புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, ஆட்டுக்குட்டியோட இறைச்சி. இப்போ நாங்க நிஜமான ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறணும், எங்களுக்கு தேவன் என்ன அடையாளம் கொடுப்பார் அப்படின்னு கண்டிப்பா தேவனை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரிசுத்தாவி வந்த பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. சோ அந்த கேள்விக்கு அப்ப தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பதில் அந்த தரணும். ஆனா அப்போதே அந்த இந்த திட்டம்லாம் கர்த்தரேசு முன்னாடியே தெரிஞ்சிருந்தனால சீஷர்கள் பின்னாடி இந்த மாதிரி கிறிஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து தான் மறிக்க போற முதல் நாள் ராத்திரி எல்லாரையும் கூடி வர வச்சு நிழலான அந்த ஆட்டுக்குட்டி அவர் முதல் அடிச்சு சாப்பிட்டு நிழல நிறைவேற்றுகிறார். நிழலான பஸ்காவாங்க அனுசரிச்சு முடிக்கிறார். அனுசரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, இதோட நிழல் க்ளோஸ், இனி நிஜம் ஆரம்பம், என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறணும். சோ நினைவு கூறும் போது நீங்க பழைய அடையாளங்களே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதே கசப்பான கீரை, புளிப்பில்லா அப்பம், ஆட்டுக்குட்டியோட இறைச்சி இது நீங்க சாப்பிடக்கூடாது. மாறாக என்னன்னா, நிஜமான ஆட்டுக்குட்டியாக என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறதற்கு நான் ரெண்டு புதிய சின்னங்கள் தரேன், அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வருஷ வருஷம் நான் மறிச்ச இதே டேட்ல அதை சாப்பிட்டு என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்திட்டு போனது தான் அந்த அப்பம் அந்த பாத்திரம். சோ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்றதோட அர்த்தம் இதுதான். கர்த்தர் இயேசு தான் மறிக்க போறதுக்கு முதல் நாள் அந்த நைட்ல இல்லாட்டி அந்த ஈவினிங்ல இந்த ரெண்டு புதிய சின்னங்களை ஏற்படுத்திட்டு போகணும். அவர் மனசுல இருந்த எண்ணம் என்ன, அவர் என்ன நினைச்சிருந்தார், அதுதான் இவ்வளவு நேரத்துல அங்க நாம் சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே சகோதர சகோதரிகளே, நிழலான யுகத்துல தேவன் சில கட்டளைகள் கொடுத்தார் அந்த ஆட்டுக்குட்டியோட மரணத்தை நினைவு கூறுறதுக்கு. ஒருவேளை அவங்க அதை கடைபிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கே உரிய தண்டனைகள் அங்க இருந்துச்சு, அது உண்மை. நிஜமான யுகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுறதுக்கு தேவன் நமக்கு சில புதிய அடையாளங்கள் கொடுத்திருக்கிறார், சில புதிய ஒழுங்குமுறைகள் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஒழுங்குமுறைகளுக்குள்ள நம்ம அங்க ஜீவிக்கலாம், நமக்கும் கூட தண்டனை வருமா வராது, கண்டிப்பா வரும். அதை பத்தி நீங்க படிக்கலாம் 1 கொரிந்தியர் 11:27.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான்.
ஒருவேளை தேவன் சொன்ன பிரகாரம் அந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் நம்ம பானம் பண்ணல அப்படின்னா நம்ம அதை குறித்து என்ன பண்ணுவங்களா இருப்போமாமா, குற்றமுள்ளவங்களா இருப்போமாமா. சோ ஒருவேளை நம்ம அதை தவற அனுசரிச்சோம்னா என்ன தண்டனை கிடைக்கும் நீங்க படிக்கலாம். 29:30 உங்களுக்கு தெரியும் மரணம் இல்லீங்களா. சோ ஒருவேளை இதை சரியானபடி நாம அங்க செய்யல அப்படின்னா பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் ஆகும், ரொம்ப சீக்கிரம் நமக்கு மரணம் கூட சம்பவிக்கும். இதெல்லாம் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சீரியஸா எடுத்துறதா, அதாவது ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம ரொம்ப சீக்கிரத்துல மரணம் அடைஞ்சிடும். அதாவது உலகத்துல அதாவது உடன்படிக்கை பண்றதுக்கு முன்பாக ஒரு உலகத்தின் நிலைமை நமக்கு எரிஞ்சு பாருங்க, ஒரு உலகத்தின் சிந்தை இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சிந்தைக்கு நாம மறுபடியும் அங்க போயிருக்கோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு நாம அங்க பார்க்க வேணாம். ஆக மொத்தத்துல நிழலான இஸ்ரேல் ஜனங்கள் நிழலான ஆட்டுக்குட்டியோட மரணத்தை நினைவு கூறும் போது தேவன் சொன்ன பிரகாரம் அதை நினைவு கூறலைன்னா அவங்களுக்கு தண்டனை இருந்துச்சு. சோ நிஜமான யுகத்துல நிஜமான உண்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுறத விஷயத்துல கிறிஸ்து சொன்ன மாதிரியான சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கும் கூட தண்டனை நிச்சயம். இந்த பாயிண்ட்க்கு தான் இந்த வசனம் நாம அங்க வச்சோம். சரி, அப்போ நமக்கு தேவன் இதை அனுசரிக்கிறதுல கொடுத்திருக்கிற ஒழுங்குமுறை என்ன, இல்லாட்டி அந்த அப்பம் அந்த பாத்திரத்தை என்ன மாதிரி புரிஞ்சிட்டு நம்ம பானம் பண்ணணும், நீங்க மறுபடியும் வசனம் படிங்க 24. பாருங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, உடை இல்ல அப்பத்தை எடுத்து அதை என்ன பண்றாரு, ஆக்சுவலா பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஓகே, அதை பிட்டு ஆக்சுவலா உடைக்கிறார் இல்லைங்களா. சோ அப்பத்தை உடைச்சு என்ன பண்றாரு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறார் என்னுடைய சரீரம். சோ அப்பம் வந்துட்டு எதை குறிக்கிறாமா, அவருடைய சரீரத்தை அங்க குறிக்கிறாமா. ஆனா இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா அந்த அப்பத்தை ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கிறார், எடுத்து ஃபர்ஸ்ட் தானே என்ன பண்றாரு அத உடைக்கிறார். இந்த உடைக்கிற விஷயம் எதற்கு கிடையாதுன்னா, கர்த்தர் இயேசு பிதாவின் சித்தம் செய்ய வந்ததற்காக 3.5 வருஷ ஊழியத்துல தன்னுடைய சித்தத்தை முழுவதுமா அவர் என்ன பண்ணிட்டார்னா மறிக்க செஞ்சிட்டார். சோ அதுதான் அந்த அப்பத்தை தானே உடைக்கிறதுக்கு அங்க அடையாளம், அந்த பிட்டுன்றதுக்கு அதுதான் அர்த்தம். தேவ சித்தம் செய்யறதுக்காக தன்னுடைய சுய சித்தத்தை மறிக்க செய்தல், இல்ல சிம்பிளா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா பலி செலுத்துதல். சோ இப்ப இத உடைச்ச பின்னாடி சீஷர்களை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னன்னா இந்த அப்பத்துல நீங்களும் என்ன பண்ணுங்க வந்து பங்கு கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், ஒரு இன்விடேஷன், தான் செஞ்ச மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும், செய்யணும். அதாவது என்னன்னா, நான் எப்படி பிதாவின் சித்தம் செய்வதற்காக என் சுய சித்தத்தை மறிக்க செஞ்சனும், அது போல நீங்களும் என்ன பண்ணணும், தேவ சித்தம் செய்யறதுக்காக சுய சித்தத்தை மறிக்க செய்யணும். இல்லாட்டி சிம்பிளா சொன்னோம்னா பலி செலுத்தணும். அதுதான் இப்போ இந்த நாள்ல போயிட்டு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாள்ல அந்த அப்பத்துல கை வச்சு நாம் சாப்பிடும் போது தேவனுக்கு ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறோம். என்ன தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, தேவனே உங்க குமாரன் உங்க சித்தம் செய்யறதுக்கு தன் சித்தத்தை என்ன பண்ணார், மறிக்க செஞ்சார். அது போல உங்க சித்தம் செய்யறதுக்கு நாங்களும் என்ன பண்றோம், எங்களுடைய சித்தத்தை மறிக்க செய்யறோம். உடன்படிக்கை பண்ணதுல இருந்து இதுவரைக்கும் அப்படித்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத யாருக்கு சொல்றோம், தேவனுக்காக சொல்றோம். ஒருவேளை இப்படி இது நம்ம தேவனுக்காக இந்த இடத்துல தெரியப்படுத்துறோம், ஒருவேளை இப்படி சொல்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா அது என்ன கணக்குல வருது, அதாவது புரியுதுங்க என்ன சொல்றேன், உங்க சித்தம் செய்யறதுக்காக என்னுடைய சித்தத்தை நான் என்ன பண்றேன், மறிக்க செய்யறேன் அப்படின்னு தேவன்கிட்ட அந்த அப்பத்தை பிக்கிறதன் மூலமா தேவன்கிட்ட சொல்றோம். ஒருவேளை அப்படி நம்ம தேவ சித்தம் செய்யாம நம்ம சித்தம் மறிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அது தேவன்கிட்ட போய் சொன்ன மாதிரி ஆகுதா இல்லைங்க. அதைத்தான் பவுல் யோசிச்சு சொல்றாரு, என்னன்னா இந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கும் போது நல்லா சிந்திச்சு அதுல கை வைங்க. ஒருவேளை அபாத்திரமா நீங்க கை வச்சீங்கன்னா ஆபத்துக்கள் அங்க இருக்குது அங்க சொல்றாரு. ரெண்டாவது அதே பாத்திரம் பாருங்க, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சகோதர சகோதரிகளே, பாத்திரம் குறிக்குது கர்த்த ஒரு இடத்துல கர்த்தர் இயேசு பேசுறார் பாருங்க, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாமல் இருக்கேன். சோ தேவன் சித்தம் செய்யும் போது தேவன் அவருக்கு அனுமதிச்ச உபத்திரவங்களான அனுபவங்கள் அதுதான் அந்த பாத்திரம். சோ இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த பாத்திரத்தை சீஷர்களை பார்த்து நோக்கி நீட்டுறார், நீட்டிட்டு அதுலயே ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். என்ன ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, இப்படி தேவ சித்தம் செய்யும் போது என்னைய போல உங்களுக்கு என்ன வரும், பாடுகள் உபத்திரவங்கள் கண்டிப்பா வரும், அதை நான் எப்படி சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும் அது போல நீங்களும் என்ன பண்ணணும், சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும். சோ அதுதான் அந்த பாத்திரம் கொடுக்கறது அங்க அடையாளம். இப்ப நான் போயிட்டு அந்த நாள்ல அந்த பாத்திரத்துல கை வைக்கும் போது தேவனுக்கு இன்னொரு விஷயத்த கூட தெரியப்படுத்துறோம், அதே விஷயம் தான். என்னன்னா, தேவனே இந்த மாதிரி உங்க சித்தம் செஞ்சு என்னுடைய சித்தத்தை நான் மறிக்க செய்யும் போது உங்க சித்தத்தின்படி எங்களுக்கு நீங்க அனுமதிக்கிற பாடுகளான உபத்திரவங்கள் உபத்திரவங்களான அனுபவங்களை நான் சந்தோஷத்தோட என்ன பண்றேன், உங்க குமாரன் ஏற்றுக்கொண்ட மாதிரியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தேவனுக்கு அங்க சொல்கிறோம். ஆனா சொன்னது நம்முடைய வாழ்க்கையில இல்லையா, தேவனுக்கு அங்க போய் சொன்ன மாதிரி அங்க ஆகுது. அதனாலதான் இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு சோதிச்சு பார்த்து அப்புறம் அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலயும் என்ன பண்ணுங்க, கை வைங்க அப்படின்னு சொல்றார். வசனம் நீங்க படிங்க 28. சந்தோஷத்தோட அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் நீங்க கை வைக்கலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமான விஷயம். ஒருவேளை அப்படி இல்லைன்னு போது அது அபாத்திரமாய் போஜனம் பண்றதுக்கான அறிகுறி. சோ இப்படி நாம் சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, உடனே நம்முடைய இருதயம் வந்துட்டு நம்ம அந்த அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா பாருங்க, ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 18 hours எடுத்துக்கலாம். 18 மணி நேரம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா இல்ல? சரி, பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம். 12 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு காமிக்கிறோமா, பலி செலுத்தி பாடுகள் அனுபவிக்கிறோமா இல்ல? சரி, 6 மணி நேரம் எடுத்துக்கலாம், நாள்ல ஒரு பங்கு. 6 மணி நேரமாவது பலி செலுத்தி பாடுகள் அனுபவிக்கிறோமா இல்ல? சரி, ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம், பலி செலுத்தி பாடுகள் அனுபவிக்கிறோமா? தெரியல பிரதர், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் இல்லைங்களா? எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியல, உறுதியா அங்க சொல்ல முடியும். அப்போ உடனே நமக்கு மனசுக்கு என்னதான் தோணுதுன்னா, அப்ப அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்க நமக்கு தகுதி இல்ல. இல்லாட்டி நம்முடைய இருதயத்துல இருந்து வருகிற வார்த்தை என்னன்னா, பிரதர் எனக்கு பயமா இருக்கு. சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு வரும். ஆனா உண்மையிலே சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இந்த ஒரு அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்காம விட்டுட்டோம்னா, அதை விட ஒரு ஆசீர்வாதம் இழந்த, ஒரு ஆசீர்வாதம் இழப்பு நமக்கு வேற எதுவுமே இல்லை சரிங்களா? ஏன் அப்படின்னு நம்ம அப்படி சொல்றோம்னா, பாருங்க ரசல் நம்முடைய 7வது தூதன் இந்த விஷயம் பத்தி ஒரு பாயிண்ட் கொடுக்கும்போது, ஒருவேளை உங்களுடைய மாம்சீக பலவீனங்கள் தான் அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கிறதுக்கு தடுத்துச்சு அப்படின்னா, அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், அதை ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கி போடுங்கன்னு சொல்ற. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம எதுலதான் இருக்க போறோம், இந்த மாம்சத்துல தான் இருக்க போறோம். சோ இந்த மாம்சத்துல இருக்கும் போது நம்முடைய மரண பரியந்தம் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும், நமக்கு பாவமான கிரியைகள் செய்யத்தான் இந்த மாம்சம் நம்மளை தூண்டும். இத காரணம் காமிச்சு, பிரதர் எனக்குள்ள இருக்கிற பாவம் பார்த்தா அதுல கை வைக்கவே எனக்கு தகுதி வரமாட்டேங்குது பிரதர், நான் வரல அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலே மிகப்பெரிய தவறு. அப்படி நாம் எந்த ஒரு புது சிருஷ்டியுமே அங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாம் இதே பாவம் மாம்சத்துல தான் இருக்கிறோம், இந்த பாவம் நம்ம கூட தான் இருக்கும், இத கொஞ்சம் கொஞ்சமா தான் தேவன் நம்மளை விட்டு அகற்றுவார். சோ இது ஒரு பெரிய காரணமே இல்ல. இத தேவன்கிட்ட அறிக்கை செய்யும் போது தேவன் கிளியரா மன்னிச்சிடுறார். ஆனால் இத காரணம் காமிச்சு அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்காம இருக்க வேணாம். அப்போ வேற என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும் போது, ஒருவேளை கர்த்தர் இயேசுவுடைய சிலுவை மரணம் இல்ல, அவருடைய ஈடுபலி உண்மையானது இல்ல, இப்படி எல்லாம் மறுதளிச்சுட்டு ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா, அந்த சிந்தையோட தான் நம்ம அதை கொண்டு அதை அந்த ஒரு அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்க கூடாது. புரியுதுங்களா? கர்த்தர் இயேசுவுடைய ஈடுபலியின் சத்தியம் கேட்டிருக்கிறோம், அதன் மூலமா உலக ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது கேட்டிருக்கிறோம், நமக்கு என்ன ஆசீர்வாதம்ன்றதையும் கேட்டிருக்கிறோம், இந்த சத்தியத்தின் மகத்துவங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் இல்லன்னு மறுதளிச்சுட்டு ஒருத்தர் அப்பத்திலே பாத்திரத்திலே கை வச்சார்னா, அதுதான் உண்மையான அந்த அபாத்திரமாய் பானம் பண்ணுதலுக்கு ஒரு அர்த்தம். அப்படி யாராவது இருந்தா வேணா அந்த அப்பத்திலே பாத்திரத்திலே கை வைக்காதீங்கன்னு போகல அங்க சொல்றாரு. உண்மையிலே அப்படி யாராவது நாங்க இருக்கிறோம், கத்திரேசன் சிலுவை மரணத்தை என்னைக்காவது நாம் மறுதளிச்சிருவோமா? இல்ல அதன் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் என்னைக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லிட போறோமா இல்ல? சோ அந்த வகையில பார்க்கும் போது, அப்படி இருந்தா மாத்திரம் அந்த அப்பத்திலே பாத்திரத்திலே கை வைக்க வேணாம். மற்றபடி மாம்சத்துல அநேக தவறுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்திலே பாத்திரத்திலே கை வைக்காம இருக்காதீங்க, அது ரொம்ப தவறான விஷயம் ஆயிரும். ஏன் அப்படின்னு அங்க இன்னும் கூட சகோதரர் விளக்கம் தரும் போது, பாருங்க நம்முடைய உடன்படிக்கையில இருந்து இவ்வளவு நாள் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு உடன்படிக்கை செஞ்சிட்டது புது சிருஷ்டிக்கும் நியூ இயர் புது வருஷம் வந்து ஜனவரி 1 ஆரம்பிக்கிறது இல்ல, மாறாக எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? நம்ம என்னைக்கு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு நியூ இயர் ஆரம்பிக்குதாமா? ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதாவது அந்த நாள்ல போயிட்டு நம்ம தேவ சித்தம் செய்யறோம்னு தேவனுக்கு சொல்றோம், அப்புறம் கர்த்தர் போல நாங்க பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம் தேவனுக்கு அங்க சொல்கிறோம். ஆனா ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் கூட தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மள அந்த நாள்ல அங்கீகரிக்கிறார். அங்கீகரிக்கிறது மூலமா தேவன் நமக்கு ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? சரிப்பா இப்படி நீ சொல்ற, இதே மாதிரிதான் போன பாஸ்ஓவருக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாஸ்ஓவர் வரைக்கும் 1 ஆயிருக்குது, நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணல, ஆக்சுவலா நடக்கல, பட் நீ நடக்கலன்றதுக்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிற முடியாது. நீ கடந்த வருஷம் முழுக்க செஞ்ச தவறுகள் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், என் குமாரனுடைய ஈடுபலியில என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சு கிருபையா விட்டுடுறேன், இன்னொரு புது வருஷம் உனக்கு தரேன். என்னையில இருந்து நீ என்கிட்ட சொன்ன இந்த மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாள்ல இருந்து அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்திலேயாவது நீ சொன்ன மாதிரி எனக்கு என்ன பண்ணு, எனக்கு நீ நடந்துக்காம அப்படின்னு தேவன் நமக்கு அங்க சொல்றார். சோ அதனாலதான் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குமே கடந்த கால பாவ வாழ்க்கையை மன்னிக்கப்பட்டு ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற டே தான் இந்த பாஸ் ஓவர் டே. சோ இந்த டேல ஒருத்தர் கலந்துக்காம விட்டுட்டார்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதை விட அவர் இழக்கிற மிகப்பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்காது, அதுதான் நாம சொல்ல முடியும். அதனாலதான் ஒவ்வொரு நியூ கிரியேஷனும் மஸ்ட், கண்டிப்பாக இந்த கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற விஷயத்த அவங்க செஞ்சே ஆகணும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன்கிட்ட இருந்து கிருபையில இன்னொரு புதிய வருஷம் நாம் அங்க வாங்குறோம். அதே நேரம் சொல்லும் போது அப்படி புதிய வருஷம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் பாஸ் ஓவர்ல நாம் கலந்து கொள்றப்போ போன வருஷத்துல இருந்த கிரியைகளை விட நம்ம கிட்ட டெவலப்மெண்ட் இருக்கணுமா இல்ல பின்வாங்குதல் இருக்கணுமா? கண்டிப்பா டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு பாஸ் ஓவரும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மகிமையை நோக்கி நம்மளை வழி நடத்துகிற காரியங்கள்லாம் அங்க இருக்குது. லாஸ்ட் பாஸ் ஓவர் அனுசரிக்கிறப்போ இந்த தவறுகள்லாம் நமக்கு இருந்திருக்கும். தேவன் அதை மன்னிக்கிறார். உனக்கு நான் ஒரு நியூ இயர் கொடுக்குறேன், இந்த வருஷத்துலயாவது எனக்கு நீ பிரியமா நட. சோ அதைத்தான் தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் பாஸ் ஓவர்ல நம்ம போய் அந்த அப்பத்திலே பாத்திரத்திலே கை வைக்கும் போது தேவன் கிருபையா மன்னிச்சு விட்ட காரியங்கள் மறுபடியும் நம்மகிட்ட என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனோட தான் அதுல நாம அங்க இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. இதெல்லாம் பாஸ் ஓவரோட பேசிக் பாயிண்ட்ஸ், சரிங்களா? சோ சாதாரண மேலான மேலோட்டமான விளக்கங்கள், பட் அந்த அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் அநேக சகோதரர்கள் நிறைய விளக்கங்கள் தராங்க. அதெல்லாம் நாம் இன்னைக்கு உங்க மத்தியில பேச முடியாது. சோ இதுதான் அந்த அப்பம் பாத்திரம் இந்த விஷயங்கள். இதை என்னை நினைவு கூறும்படி நீங்க செய்யுங்க. அதாவது தேவ சித்தம் நான் எப்படி செஞ்சேன், அதை செய்யும் போது நான் எப்படி பாடுகள் அனுபவிச்சேன், நீங்க நல்லா தேவனுடைய வார்த்தைகள் மூலமா தெரிஞ்சிருக்கிறீங்க. சோ என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறும் போது அதை மாத்திரம் இல்ல, அந்த மரணத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்றத தேவனுக்கு காண்பிக்கிறீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க. அதுதான் வசனத்தின் மூலமா தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை. நீங்க அதே ஒண்ணு குறிந்திருந்த 10 16-17 படிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியம். சோ அதான கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம்னா ரத்தம் குறிக்குது ஜீவன். அவர் ஜீவன் அவர் கல்வாரி செல்வியில மரணத்துல அங்க கொடுத்துட்டார். சோ அவர் ஜீவன் கொடுத்த விஷயத்துல யாருக்கும் பங்கு இருக்குது, நமக்கும் பங்கு இருக்கு. நாம் கூட அந்த மாதிரி ஜீவன் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. சரீரத்தின் ஐக்கியம் குறிக்குது அவர் செலுத்தின பலி. சோ அந்த பலியில யாரு கூட பங்கு இருக்குது, நமக்கு கூட பங்கு இருக்குது. அப்படி ஐக்கியம் நீங்க இருக்குது அல்லவா, அதெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து அதை நீங்க செய்யுங்க சொல்றாரு. பார்க்கிறோம் கொலோசியர் 1:24 கூட படிக்கலாம். கொலோசியர் 1:24 உபத்திரவங்கள்ல குறைவானதை என்னுடைய மாம்சத்துல நான் என்ன பண்றேன், நிறைவேற்று. அந்த வசனத்தோட அர்த்தம் புரியுதுங்களா? கர்த்தர் இயேசுப்பட்ட பாடுகள் போல என்னால பட முடியாது, இருந்தாலும் அத போல கொஞ்ச பாடுகள் என்னுடைய மாம்சத்துல நான் என்ன பண்றேன், படுக்கிறேன். ஏன்னா அப்படி படுறதன் மூலமா தான் அவருடைய சரீரத்துல எனக்கு கூட ஒரு பங்கு இருக்குது, அந்த சபை வாய்ப்புல நான் கூட இருக்கிறேன், 144,000 நானும் ஒண்ணு அப்படின்றத நான் காமிக்கிறேன் அப்படின்றத பவுல் அங்க பேசுறது பாரு. சோ அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த வசனம் அங்க பொருந்தும். கர்த்தர் இயேசுவின் பலியில நமக்கு அங்க பங்கு இருக்குது, அவருடைய பாடுகள்ல நமக்கு அங்க பங்கு இருக்கு. அதை வெளிப்படுத்துறது தான் அந்த ஒரு நாள். அந்த ஒரு சிந்தையோட நாம் அங்க என்ன பண்ணலாம்னா அனுசரிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் சொல்லும் போது அந்த ஒரு அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கிறவங்க யாரா மாத்திரம்தான் இருக்கணும்னா உடன்படிக்கை பண்ணினா பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அதுல என்ன பண்ணணும், கை வைக்கணும். வேற யாருக்குமே அந்த ஒரு தகுதி கூட தேவன் அங்க கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதுக்கும் இந்த வசனம் தான் ஆதாரம். பாருங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் ஒரே அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பவுல் பேசுறார். அந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு எப்பதான் கிடைக்குதுன்னா அவர் எப்போ தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்றாரோ அப்பதான். அப்படி உடன்படிக்கை பண்ணி சரீரத்துல ஒரு அங்கமா மாறின ஒருத்தர் தான் அதுல இருக்கிறேன்றத தெரியப்படுத்த முடியும். அப்படி ஒருத்தர் தான் அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கூட கை வைக்க முடியும். வேற யாருக்குமே அந்த ஒரு நல்ல பங்கு பெறுவதற்கான தகுதி தேவன் அங்க கொடுக்கறது இல்லை. அந்த விஷயத்தையும் நாம் ஒவ்வொருவருமே மனசுல வச்சுக்கலாம் சகோதர சகோதரிகள். கடைசியா ஒரே ஒரு சின்ன நிழல் பார்த்து நாம் சப்ஜெக்ட் முடிக்கலாம். யாத்திராகமம் 17 கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டிய முக்கியத்துவம் பத்தி யாத்திராகமம் 17 முதல் வசனம் படிங்க.
பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரவிதீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது.
பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு அந்த வனாந்திர பிரயாணங்கள் இருக்கும் போது ரெவிதீம் அப்படின்ற ஒரு இடத்துல வராங்க. அங்க அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன இல்லையாமா, குடிக்க தண்ணீர் இல்லை. நாம் பார்க்கும் சோ அதுக்கப்புறம் மோசையிட்ட போய் சண்டை போடுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் தான் நமக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் எங்க கொல்றதுக்காக எங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டு சண்டை போட்டு அப்புறம் தண்ணீர் வாங்கிடுறாங்க. சோ வாங்கினதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. எட்டாவது வசனம் படிக்கலாம். பாருங்க, அப்பதான் ரெஸ்ட், ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள ஒரு ரெஸ்டுக்குள்ள அங்க போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கும் போது அமலேக்கிய ஜனங்கள், அவங்க ஒரு புறஜாதிகள், அவங்க இஸ்ரேல் ஜனங்களோட வந்து என்ன பண்றாங்களா, யுத்தம் பண்றதா அங்க பாருங்க. சோ ரொம்ப டயர்ட்ல இருக்க ஜனங்கள் கூட யுத்தம் பண்றது மூலமா ஈஸியா அவங்களை ஜெயிக்க முடியும் இல்லைங்களா. சோ அந்த ஐடியாவோட வந்துட்டு அந்த அமலேக்கிய சண்டை போடுறாங்க. இப்ப என்ன நடக்குது, ஒன்பதாவது வசனம் படிக்கலாம். சண்டைக்கு தலைமை தாங்கலாம். ஜோஷுவா அன்னைக்கு இருந்தார் இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு நீங்க போய் யாரு கூட சண்டை போடுங்க, இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போய் அமலேக்கர் கூட சண்டை போடுங்க, நான் சண்டையில பங்கேற்கல, நான் எங்க போயிருவேன், மலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலைக்கு அங்க போயிடுற. பத்து படிக்கலாம். மூணு பேர் மலைக்கு போறாங்க, ஒருத்தர் மோசே, இன்னொருத்தர் ஆரோன், இன்னொருத்தர் யாரு. பாருங்க பேரே என்னத்தை வச்சிருக்கிறேன், வித்தியாசமா இருக்குது நேம் எல்லாம். சோ அப்ப மூணு பேர் வந்துட்டு அங்க மலை உச்சிக்கு போறத நாம் பார்க்கிறோம். பதினொன்னு படிக்கலாம். மோசே போயிட்டு மலை உச்சியில ஏறிட்டார். மலை உச்சியில ஏறிட்டு ஆக்சுவலா என்னன்னா தன் கோலோட போறாருன்னு முதல் வசனத்துல படிச்சோம். அந்த கோலை என்ன பண்றாருன்னா இப்படி அங்க பிடிக்கிறார். ஆக்சுவலா பிடிச்சது இப்படித்தான் பிடிச்சிருக்கணும்ன்றது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. பின்னாடி வசனத்துல அதுக்கான ஆதாரம் இருக்கு, பார்க்கலாம். சோ மோசே வந்துட்டு கை அந்த கோலை இப்படி வச்சுட்டு இப்படி நிக்கிறார். மலை உச்சியில எப்போ இப்படி எல்லாம் நிக்கிறாரோ அப்ப அதுக்கேத்த மாதிரி கீழே சீன் மாறுது. என்னன்னா சண்டையில யார் ஜெயிக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை கை கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் கீழே இறக்கினார்னா கீழே யார் ஜெயிக்கிறாங்க, அமலேக்கிய ஜெயிக்கிறாரு. அது மோசேக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அப்ப கையை நம்ம மேலேயே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இப்படியே புடிச்சிட்டு இருக்கிறாரு. வசனம் தொடர்ந்து படிங்க. ஆமா பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்படியே கை வச்சிருந்த அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் இதாயிட்டு கை ரொம்ப அசந்துடும். சோ அப்படித்தான் அவருக்கு அசந்திருச்சு. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் சண்டை நடக்குது. சண்டையில இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கணும்னா மோசே வந்து கைய கீழே போட்டுற கூடாது. அப்ப என்ன பண்ணாரு, ரொம்ப டயர்டாகவும் போயிட்டு ஒரு கல்ல கொண்டு வந்து அது மேல உட்காந்துட்டு அவர் கைய அப்படியே பிடிச்சிருக்க இந்த கைய ஒருத்தரும் இந்த கைய ஒருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆமா தாங்கிக்கிட்டாங்க. அப்படியே உட்காந்தவங்க தாங்கிக்கிட்டாங்க. அவர் அப்படியே பிடிச்சிருந்த ஈவினிங் வரைக்கும் பிடிச்சிருந்தனால யார் ஜெயிச்சிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த நிலையில ஏன் நம்ம இந்த ஒரு நினைவு கூறுதல் சம்பந்தமா பார்க்கிறோம்னா பாருங்க, பதினாலு படிக்கலாம். ஜனங்களுக்கு நடந்தது நாம் இப்பதான் சொன்னோம். சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய சபைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னடையாளம். சோ சபை கூட இந்த பூமியில தங்களுடைய உடன்படிக்கையில இருந்து ஒரு வனாந்திர பிரயாணம் பரமகானானுக்கு மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா. அந்த பரம வாய்ப்புக்கு ஒரு பிரயாணம் அவங்க மேற்கொள்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது இந்த உலகத்தின் அதிபதிகளாகிய சாத்தான், மூன்று எதிராளிகள் தெரியும் இல்லைங்களா, சாத்தான், உலகம், அப்புறம் நம்முடைய மாம்சம். சோ இதன் மூலமா கண்டிப்பா நமக்கு அநேக போராட்டங்கள் அநேக நேரங்கள்ல இருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாம் சபை அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். மோசே அந்த கோல் பிடிச்சிருந்தது. மோசே கோல் பிடிச்சது உங்களுக்கு பாருங்க அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னா, மோசே ஆக்சுவலா எப்படி கோல் அங்க பிடிக்கிறார், அவரு இப்படி உட்கார்ந்துருக்காரு. சோ அவருடைய பாடி கண்டிஷன் இப்படி இருக்கு, கோல் பிடிச்சது இப்படி இருக்கு. அந்த சிம்பல் எப்படி வருது உங்களுக்கு, கிராஸ் இல்லைங்களா, சிலுவை. சோ சபை இப்படி அந்த சிம்பல்லயே அவர் இருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாரு. ஒருவேளை அந்த சிம்பல் அவருக்கு கொஞ்சம் எடுக்கும் போது கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. சோ இது ஒரு அருமையான அடையாளம். சபை கூட இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறணும்னா அவங்க கூட என்னைக்குமே ஒரு விஷயத்த நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். அந்த நினைவு கூறுதல் என்னன்னா சேம் அந்த கிராஸ். கிராஸ் குறிக்குது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவின் மரணம். சோ கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதலுக்கான முக்கியத்துவம் வேதாந்தத்துல எங்கேயாவது இருக்கா பிரதர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, தேவன் ஒரு நிழல் மூலமா நமக்கு அந்த முக்கியத்துவத்தை விளக்கி இருக்கிறார். சபை தங்களுடைய ஓட்டத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாறணும்னா அவங்க கர்த்தருடைய மரணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நினைவு கூறுவது அவசியமான ஒரு விஷயம். ஒருவேளை கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற விஷயத்த தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய ஓட்டத்துல இருந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்துட்டு தோல்வியில தான் போய் முடியும். இப்ப நமக்கு அது புரியும், கர்த்தர் மரணத்தை நினைவு கூற வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு நிழலோட இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறோம். ஆக சகோதர சகோதரிகளே, நினைவு கூறுதல், கர்த்தர் இயேசுவின் மரணம், அந்த மரணத்தை நினைவு கூறும்படி அவர் ஏற்படுத்தின இரண்டு சின்னங்கள், அப்பம் ரசம். அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இதை செய்யறாங்க, நாம் கூட செய்யறோம், என்ன வித்தியாசம், என்ன உண்மை? கடைசியாக கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியதனுடைய முக்கியத்துவம் இல்லாட்டி அவசியம் என்ன? இந்த பாயிண்ட்ஸ் தான் நாம் இன்னைக்கு உங்கள் மத்தியில பேசிருக்கோம் சில அடிப்படையான விஷயங்களாக. தொடர்ந்து தேவன் தாமே நம் யாவரையும் அந்த ஒரு மாபெரும் வேலைக்கு தகுதிப்படுத்த கிருபை செய்வாராக. ஆமென்.